السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளை, தாய்மார்களை, நமது தமிழ் தாவா ஒன்றியம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் காலையிலிருந்து இப்பொழுது வரையிலும் தகுதிமிக்க பல மார்க்க அறிஞர்கள், மூத்தவர்கள் உங்களுக்கு மத்தியில் பல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாக இந்த சிறியவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வோம். உண்மையிலேயே இந்த தலைப்பு மிகவும் அவசியமானது. குறிப்பாக இந்த காலத்திற்கு, சூழலுக்கு ஏற்ப மிக முக்கியமான தலைப்பு என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று வரக்கூடிய இளைய சமுதாயம், நமது எதிர்கால சந்ததிகள் உண்மையிலேயே பெற்றோர்களை மதிக்கிறார்களா இல்லையா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்கிறார்களா இல்லையா, பெற்றோர்களை எவ்வாறு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உண்மையிலேயே உணர்ந்து இருக்கிறார்களா என்பதையும் இந்த நேரத்தில் உணர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று நமது பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு முன்னால் நாம் நமது பெற்றோர்களுக்கு எப்படி நல்லுபகாரம் செய்து கொண்டு இருக்கிறோம், இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஏன் சொன்ன, அன்னைக்கு பெற்றோர்களை வந்து மதிக்காத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பார்க்கிறோம். திருமணம் முடித்து நமக்கு ஒரு மனைவியை கையில் தந்த உடனே பெரும்பாலும் பெற்றவர்களை மறந்துடுறோம். வாழ்க்கை துணைவி எல்லா வகைக்கும் தேவைதான். அதே சமயத்தில் பெற்றவர்களுக்கு முதலிடமா அல்லது மனைவிக்கு முதலிடமா என்று கேட்டால், நமது மார்க்கம் எந்த நிலையில் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், உண்மையிலேயே பெற்றவர்களுக்கு தான் முதலிடம். இதுல மாற்றி பேச முடியாது, மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு நமது இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை முதலிடத்தில் நாம் வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது. அன்பிற்குரியவர்களை, இன்று அன்றாட செய்திகளை பார்க்கிறோம், நாளிதழ்களில் படிக்கிறோம், பல நாட்டினுடைய செய்திகளை படிக்கிறோம். குறிப்பாக இந்தியாவினுடைய செய்திகளை சமீபத்திலே நாம் படிக்கும் போது எந்த அளவிற்கு பிள்ளைகள் பெற்றோர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு கொலை செய்து விடுகிறார்கள் என்பதை கூட இன்னைக்கு சர்வசாதாரணமா அன்றான நியூஸா போயிருச்சு. ஒரு ஊர்ல குஜராத்ல சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, குஜராத்ல ஒருவருடைய தாய், வயது முதிர்ந்த ஒரு தாய், அவர்களை பராமரிக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை. அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஸ்டேஜில் அந்த தாய் அந்த அம்மா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த தாய் திரும்ப நிவாரணம் பெற்று ஒரு நல்ல நிலைக்கு நடக்கிற சூழ்நிலையில மாறிடுறாங்க. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, மாடியில இருந்துகிட்டு தனது தாய தள்ளி விட்டுறான், தள்ளி விட்டு சாவடிச்சிடறான். தெரியாத போல வீட்டுல கதவு அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்துறான். எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க அவங்கள கீழே விழுந்துட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க, இயற்கை மரணம் வந்துருச்சு, கீழே விழுந்து தவறி விழுந்துட்டாங்க. இப்படிதான் செய்தி போயிருக்குது. கடைசியில பார்த்தா கேமரா பதிவாகி இருக்குது, சிசிடிவி கேமரா. இவன் தள்ளி விட்டு இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறான். என்னன்னு அவனை பிடிச்சி விசாரிச்சா என்னால பராமரிக்க முடியல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு ஈரம் உள்ள ஒரு உள்ளம் இந்த மாதிரி செய்வதற்கு ஒரு இடம் கொடுக்குமா? இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, மிருகத்தனமா வாழ்றாங்க. எனவே அன்புள்ளவர்களே, தாய் எப்படிப்பட்டவங்க, தந்தை எப்படிப்பட்டவங்க, இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்கிறது என்பதை நம்ம எத்தனை தடவை இந்த தலைப்புல பயான்களை கேட்டாலும் திரும்ப திரும்ப நம்ம நினைவுபடுத்த வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்குது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு தலைப்பு, நிறைய பேர் அப்படி விளங்குறாங்க, புதுசா ஒரு தலைப்பு கொண்டு வரும், புதுசா ஒரு தலைப்புன்னா புதுசா ஒரு வகை தான் வரணும், வகை புதுசா வராது. அது ரசூலும் முடிஞ்சு போச்சு. இப்ப புதுசா பேசணும்னா எப்படி பேச முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கட்டளை இடுகிறான், நபியே நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டுங்கள், நிச்சயமாக அந்த நினைவூட்டல் உண்மையான மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப நினைவூட்டல் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எந்த வஹி எந்த குர்ஆன் இருந்துச்சோ அதுதான் இப்பவும் எப்பவும் அதான், அதைத்தான் நம்ம பேச முடியும். அப்ப அன்பானவர்களே, பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பு கேட்டோம், இது பழைய செய்தி தானே, இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த செய்திகள் உண்மையிலேயே சொல்லப்படுகிற செய்திகள், அது குறைகள் இருக்குமே, ஆனால் நம்மிடத்தில் இருந்தால் அகற்றுவதற்கு முயற்சி செய்யணும். எனவே தான் ஒரு நினைவூட்டலுக்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, பொதுவாக நம்ம இன்னைக்கு பெற்றோரை எப்படிங்க மதிக்கிறோம்? ஒரு நடுநிலையா இருந்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம்னு சொன்னா மனைவிட்டன எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றோம், ஆனா தாயை மறந்துடுறோம், தந்தையை மறந்துடுறோம். அது ஏனோ மறந்துடுறோம், என்ன காரணம்னு சொல்ல தெரியல, அது மறந்துடுறோம். உதாரணத்திற்கு நம்ம சொந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு இங்க வந்திருக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. இந்த நேரத்தில் சிலர் மஷால்ல ஃபேமிலியோட இருப்பாங்க, சிலர் ஃபேமிலி இல்லாம இருப்பாங்க. இப்போ பலர் ஃபேமிலியோட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. சரி, அது வேற விஷயம். இப்போ ஃபேமிலி ஊர்ல இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி, தாயோட நம்ம எத்தனை நாள் எத்தனை தடவை பேசுறோம், மனைவி ஊர்ல இருந்தா அவங்கள்ட்ட எத்தனை தடவை பேசுறோம், கொஞ்சம் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. தாய்கிட்ட எவ்வளவு நேரத்தை நம்ம பேசி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய நலம் எப்படி இருக்குன்னு அந்த சுகத்தை விசாரிச்சு அவங்களுக்கு நாலு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி, இப்படி நம்ம எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிற எத்தனை பேர் நம்ம பேசுறோம் என்ன முதல் கொண்டு, இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம பேசுறதே இல்லைங்க. மனைவியா இருந்து அப்படி பேசுறோம், நேரம் போறதே தெரியுது இல்லை. ஒரு நாள் பேசாம எனக்கு தூக்கம் வராது, ஒரு நாள் என்னுடைய மனைவிட்ட பேசலேன்னு சொன்னா எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஆனால் பல மாதங்கள் தன்னை பெற்றெடுத்த, வளர்த்த, தன்னை பாதுகாத்த, தன்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய தனது பெற்றோர்களோடு பேசாமல் எத்தனை நாட்கள் நம்ம கழிச்சிருக்கிறோம், எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கிறது என்ன? மகன் பேச மாட்டானா, ஒரு தடவை என்னோட பேச மாட்டானா, இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிற. அவங்களுக்கு தேவை அந்த ஆறுதல் தாங்க. நீங்க என்னதான் மாசம் மாசம் காசு அனுப்பினாலும், அவங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்தாலும், நீங்க தாயோட பேசுறீங்க பாருங்க, அதெல்லாம் இந்த காசுலாம் ஒண்ணுமே ஈக்குவல் ஆகாது, அதெல்லாம் சும்மா சின்ன விஷயமா போயிடும். அப்ப இதை நம்ம செய்யறோமா இல்லையான்றதை நம்ம சிந்திக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்ன, அன்புள்ளவர்களே, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் சில பேர் வந்து தாயும் தந்தை ஹயாத்தோட இருக்கிறாங்க, இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் இருக்கிறோம். ஒரு சிலருடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள், ஒண்ணு வாப்பா அம்மா யாராவது மரணிச்சிருப்பாங்க, ரெண்டு பேருமே மரணிச்சிருப்பாங்க, இப்படியும் இருக்கதான் செய்யறோம். அதே மாதிரி தாயும் தந்தையும் இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, மூணு தடவை மடக்கி மடக்கி நாசமா போகட்டும், நாசமா போகட்டும், நாசமா போகட்டும் அப்படின்னு ஒரு பயங்கரமான வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. யாருக்கு பெற்றோர்கள் இருந்து, யாருக்கு பெற்றோர்கள் இருந்து உயிரோடு இருந்து அவர்கள் மூலமாக சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய வாய்ப்பை அடையவில்லையோ பெறவில்லையோ அவன் நாசமா போகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பெற்றோர்கள் நமக்கு ஹயாத்தோட இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஹயாத்தோட இருக்கும் போது இஸ்லாம் எப்படி அவங்களை நமக்கு வழி நடத்த சொல்லுதோ, அவர்களுக்கு உபகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுதோ, அதெல்லாம் செய்யாம அவர்கள் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய சுவர்க்கத்தை பெறாம இருந்தா அவன் நாசமா போகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப எந்த அளவுக்குன்னு கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. அவர்கள் மூலமாக சுவர்க்கம் நமக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா இடப்படக்கூடாது. தாய் தந்தை அவங்களாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம். போன போடாட்டா ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, மனைவி போடாட்டா ஏதாவது நினைப்பாங்க. மனைவிக்கு பேசணும், பேசலன்னு சொன்னா சண்டை போடுவாங்க, கோபப்படுவாங்க, இதனால திரும்ப போன் எடுக்க மாட்டாங்க, திரும்ப மன சங்கடம் ஏற்படும், இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பெற்ற தாயும் தந்தையும் விட்டுறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் சூரத்து பனி இஸ்ராயில் என்ற 17வது அத்தியாயம் 23வது வசனம், இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக அழகாக தெளிவாக நமக்கு புரியும் வகையில் பாடம் நடத்துவதை போல, இதுக்கு ஒரு விளக்கமே தேவையில்லை என்ற அளவுக்கு, அவ்வளவு அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எளிய நடையில் பேசுறான். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது, وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. الله سبحانه وتعالى சொல்றான், وقضى ربك, உமது ரப் தீர்ப்பளித்து விட்டான், உமது ரப் ரச்சகன் தீர்ப்பளித்து விட்டான். என்ன தீர்ப்பு, என்ன கட்டளை என்றால், அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேற யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிட்டான். அவனை தவிர யாரும் வணங்கக்கூடாது, எதையும் வணங்கக்கூடாது. இங்க அல்லாஹ் கொள்கையை பேசுறான், கொள்கையை பற்றி அல்லாஹ் பேசுறான், ஆர்டராக அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு எத்தனையோ சமுதாயம் முஸ்லீம்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல்களை செய்யக்கூடியவங்களை சர்வசாதாரணமா பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒன்று தேவை என்றால், ஒரு வேண்டுதல் என்றால், இறந்தவர்களுடைய சாஸ்தாங்கம் அவர்களுக்கு சாஸ்தாங்கம் செய்து தர்காக்களுக்கு போய் அங்கு தமது தேவைகளை கேட்கிறாங்க. பிள்ளை இல்லையா அங்க போய் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா துன்பமா நோயா, இறந்தவர்கள்ட்ட போய் அந்த அவுளியாவே இந்த அவுளியாவே என்று கேட்கிறாங்க. எந்த அல்லாஹ் படைத்தானோ அவனை விட்டு விட்டு அந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்துல போற போகிறார்கள். இதை நம்ம சர்வசாதாரணமா பார்க்கறோம். இது எவ்வளவு பெரிய இணை வைப்பு. இந்த இணை வைப்பு அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அதத்தான் அல்லாஹ் முதலாவது கட்டளை சொல்றான், அல்லா தாபுது இல்லாயா, அவனை தவிர நீங்க வேற யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ரப்பனுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடுத்தது பாருங்க கொஞ்சம், ஒபில் வாலிதைனி இஹ்சானா. எதுக்கு அடுத்தது அல்லாஹ் கொண்டு வந்து இணைக்கிறான் பாருங்க. அடுத்த கட்டளை என்ன தெரியுமா, பெற்றோர்களுக்கு நீங்க நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டான். முதல்ல அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அடுத்தது பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும். எந்த இடத்துல கொண்டு வைக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் முதல்ல வணக்கத்தை பத்தி பேசுறான், தௌஹீத போதிக்கிறான், அடுத்த இடத்திலேயே சொல்றான் வபில் வாலிதைனி இஹ்சானா. இது மாதிரி குர்ஆன்ல மற்ற இடங்கள்ல பார்க்கலாம், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அங்கே இதே மாதிரி, وَاعْبُدُوا اللَّهَ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا, அவனுக்கு நீங்கள் எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்றான். அந்த இடத்துல சொல்ற, நாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தெளிவான உடன்படிக்கை எடுத்தோம், இதை நபியே நினைவு கூறுங்கள். என்ன நினைவு கூறுதல், என்ன தெளிவான உடன்படிக்கை, அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் எதனையும் வணங்க கூடாது என்றும், பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்று உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம், இதை நினைத்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்றான். பண்பானவர்களே, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று ரொம்ப சொல்லிவிட்டு அடுத்த மறு கட்டளையே பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்க்கு அடுத்ததாக பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி சரி, எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இடத்துல அல்லாஹ் நிப்பாட்டுறான் பாருங்க. அதே மாதிரி பெரும் பெரும் பாவங்கள், அதெல்லாம் நம்ம தெரியும், நமக்கு பெரிய பெரிய பாவங்கள், அதுல பெரும் பாவங்கள்ல ஆக முதலாவது பாவம் என்ன, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. அடுத்த பாவம் என்ன தெரியுமா, உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோய்வாய்ப்படுத்துவது. சுபஹானல்லாஹ், முதலாவது பாவம் ஷிர்க்கு, அடுத்த பாவம் என்ன, பெரும் பாவங்கள்ல இரண்டாவது பாவம் என்ன, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது. இப்ப பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது சாதாரண சின்ன பாவம் கிடையாது, பெரும் பாவம், இரண்டாவது பாவம். சுபஹானல்லாஹ், இப்படி நமக்கு மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு தாயும் தந்தையும் அந்த மார்க்கம் நிப்பாட்டி இருக்குதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வச்சு நம்ம பெற்றோர்களை பாவிக்கிறோமா, பெற்றோர்களை நம்ம மதிக்கிறோமா, என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுறோம், பெற்றோர்களை எப்படி கோபப்படுத்துறோம், அவர்களுடைய பதுவாக்களுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி ஆளாய் இருக்கிறோம், நம்ம பெற்றோரை வந்து எதிர்த்து, பெற்றோரை எதிர்த்து மனைவியினுடைய சொல்ல கேட்கிறோம், நடுநிலையை பேணுறது கிடையாது. பெரும்பாலும் மனைவி என்னதெல்லாம் சொல்ற அதெல்லாம் அப்படி கேட்டுட்டு அப்படியே நடக்கிறது, அம்மாவை திட்டுன்னு திட்டுறது போய், நீங்க என்ன செய்யணும், நடுநிலையா இருக்கணும், அம்மா என்ன சொல்றாங்கன்னு அதை காதை கொடுத்து முதல்ல ஃபுல்லா கேட்கணும், மனைவி என்ன சொல்றாங்க அதை ஃபுல்லா காதை கொடுத்து கேட்கணும், ரெண்டையும் நடுநிலையா யோசிக்கணும், மனைவி மேல தப்பா தாய் மேல தப்பா. இப்படிலாம் ஒரு மனுஷன் மார்க்க அடிப்படையில முடிவெடுக்கணும். ஆனா அப்படி கிடையாது, மனைவி என்ன சொன்னாலும் சரி அங்க போய் அப்படியே மோதிடுறது, ரெண்டு பேருக்கு பிரிவு பிரச்சனை. சில நேரங்களில் தாயிட்டையும் பிரச்சனை இருக்குது, அது வேற விஷயம், தாயிட்டையும் பிரச்சனை இருக்குது. கல்யாணம் முடிச்சு கொடுத்தது இருக்குங்க, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. சில தாய்மார்கள் அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி மகன் சந்தோஷமா இருக்கிறது கூட விரும்ப மாட்டாங்க, அப்படியே சில தாய்மார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, அதை நம்ம திருத்தணும், சரி பண்ணணும், அது வேற விஷயம். ஆனால் மனைவி சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு தனது தாயை எதிர்த்து நின்று இதுவரையிலும் பேசாம எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யும், எவ்வளவு பெரிய பாவம். பெற்றோர்களை நோவினப்படுத்துறோம், பெற்றோர்களை திட்டுறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான், முதல்ல அல்லாஹ்வை வணங்கணும், அடுத்தது பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களிடத்துல அந்த பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விட்டால், அவர்கள் யாராவது ஒருத்தர், அவன் தாய் ஒன்னும் பெரியவங்களா இருக்கலாம் அல்லது தந்தை பெரியவங்களா இருக்கலாம், யாராவது ஒரு முதிய வயதை அடைந்து விட்டால், அவர்களை பார்த்து ஃபலா தகுல்லஹுமா உஃபின், நீங்க அவர்களை பார்த்து உஃப் சி என்று கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க கட்டளை போடுற. பாருங்க, இந்த சீன்னு சொல்றதுனால உஃப்னு சொல்றதுனால ஒரு பெரிய பாரதூரமான தீமை கிடையாது, தீமையான வார்த்தை கிடையாது. இது கோபத்துல எரிச்சல்ல வெறுப்புல அரபுகள்ட்ட இன்னைக்கு அந்த பழக்கம் உஃப் உஃப் ஏதோ சொல்ல உஃப் அப்படின்னு பழக்கம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தை இதை கூட நீங்க பேசாதீங்க. நம்ம நம்முடைய செயலா சி இப்படி நம்ம சொல்லுவோம், இதை கூட நீங்க உபயோகிக்காதீங்கன்னு அல்லாஹ் தடுக்கிறான். ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டு நம்ம பெற்றோர்களை ஏசுறோம், திட்டுறோம், சர்வசாதாரணமா பேசுறோமே, போடி என்றும் மாடி என்றும், அதே மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகள்ல கோபத்துல இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமே, இவங்க யாரு? நம்ம பெற்றெடுத்தவங்க இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு அவங்களுடைய வயிற்றுல உண்டாக்கி எவ்வளவு பெரிய சுமைக்கு மேல சுமை. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலாத்துஹு குர்ஹா, சிரமத்திற்கு மேல சிரமம், கஷ்டத்திற்கு மேல கஷ்டம். இப்படியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எல்லாம் என்ன செய்யறான், கட்டளை இடுறானே. அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரணமா அந்த சி அப்படின்ற கூட பேசக்கூடாது, அப்படின்னா கோபப்படவே கூடாது. இந்த சி என்று சொல்ற நிலை எப்படி வந்தாலும் சரி அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அவங்களை பார்த்து நீங்க சீண்டு கூட சொல்லாதீங்க, நீங்க அவங்களை விரட்டி விட்டுறாதீங்கன்னு எல்லாம் சொல்றான். உங்களுடைய பெற்றோர்களை விரட்டி விட்டுறாதீர்கள் என்றெல்லாம் சொல்றான். அப்போ இன்னைக்கு பாக்குறோம், ஒரு கட்டம் தாண்டி வச்சு எரிச்சல் வர்ற மாதிரி நடப்பாங்க, குழந்தை பருவத்துக்கு அவங்க மாறுவாங்க. கடைசி கட்டத்துல முதிய வயதை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இயலாது, ஒன்னும் அவங்களால செய்ய முடியாது. சிறுநீர் கழிப்பாங்க, மலைஞ்சலும் சாதாரணமா கழிப்பாங்க, பெட்டை விட்டு அசைய முடியாது. இந்த நேரத்துல பிள்ளைகள் அவங்க வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா சீன் அந்த நேரத்தில் கூட சொல்லக்கூடாது. அதை கழுவுவதற்கு அவங்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு இந்த மாதிரியான ஏற்படும் போது அதை கழுவணும், சிறுநீரை கழுவணும். ஏன்? நம்ம தாய் சிறுநீர் கழித்தது, நம்ம தாய் மலத்தை கழித்தது அப்படின்னு சொல்லி நாம அதை சுத்தம் செய்வதற்கு நம் மீது கடமை இருக்கிறது. அப்ப கூட அவங்களை பார்த்து சீன்னு சொல்லி விரட்டிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கணும், இந்த நிலையில எத்தனை பேர் நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது, சிரமம் ஏற்படும், ஒரு பணி செய்யறோமா, அவங்களுக்கு உபகாரம் செய்கிறோமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உபகாரத்தை நம்ம செய்யறோமா? திரும்ப திரும்ப அல்ல, பல இடங்கள்ல என்னைய வணங்குங்க, அப்புறம் பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப எத்தனை தடவை நம்ம நல்ல உபகாரம் செஞ்சிருக்கிறோம், இங்க வந்துட்டோம் ஒண்ணு முடியல, சரி ஊர்ல இருக்கும்போது என்ன செஞ்சோம், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், ஊருக்கு போகும்போதெல்லாம் எப்படி இருக்கிறோம், இந்த நிலையை நம்ம கொஞ்சம் நேரம் சிந்திக்கணும். அன்பிற்குரியவர்களே, அதே சமயத்துல பெண்களை எடுத்துக்கொண்டா மாஷா அல்லாஹ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பெற்றோர்களை பேணக்கூடிய விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, பெரும்பாலும் கரெக்டா இருக்கிறாங்க. இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல கணவனுக்கு தூண்டக்கூடிய ஒரு வேலையை அவங்க தான் செய்யறாங்க. பெண்கள், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும், மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கு, கணவனுடைய பெற்றோர்களுக்கு எதிராக சில விஷயங்களை நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடை ஏத்தி 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 அப்படியே நம்முடைய மெயின் செட் அப்படி மாத்தி விட்டுறாங்க, இந்த வேலைகளை செஞ்சிடறாங்க. இது ரொம்ப பாரதூரமானது. அவங்க நல்ல வேலைகள் செஞ்சாலும் பணி வேலைகள் செஞ்சாலும் இதை செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள், கணவனுடைய பெற்றோர்கள் சில நேரங்களில் பிரச்சனை வந்தா, சில நேரங்களில் நடக்கக்கூடிய முறையில் பிழை இருந்தா, அதை அவங்க பொருந்தி அதை திருப்தி கொண்டு கணவன்கிட்ட வந்து ஆறுதல் வார்த்தைகளை தெரிவித்து அவங்கள சரி செய்யக்கூடிய என்னென்ன ஆலோசனைகள் இருக்கோ அதை தான் சொல்லணுமே தவிர, நீங்க அவளை விட்டுட்டு வந்துருங்க, உங்களுக்கு கடமை இல்லை. நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு தாயா? உங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லையா? உங்களுக்கு தங்கச்சிமார்கள் இல்லையா? வேற சொந்தக்காரங்களா இல்லையா? நீங்க எப்ப பார்த்தாலும் தாய் தந்தைன்னு போயிட்டு இருக்கிறீங்க, இப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை தூண்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பெண்கள் அந்த நிலைகளை புரிந்து அதை அழகான முறையில கையாண்டு பொறுமையோடு இருக்கக்கூடியவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இதுல அன்புள்ளவர்களே, அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அடுத்தது பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லா, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லா. யார் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. அப்போ அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பதிலாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அஸ்ஸலாத்து அலா வக்தியா, தொழுகை அதற்குரிய நேரத்திலே பேணுவதாகும். தொழுகையை அதற்குரிய நேரத்திலே பேணுவதாகும். இது முதலாவது நிலை, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல். இதுதான் முதலாவது நிலை. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் வக்தில நிறைவேற்றணும். சுபு தொழுகையை லொஹர்ல நிறைவேற்றக்கூடாது, லொஹர் தொழுகையை அசர்ல, மகரிப இஷாவை சேர்த்து இப்படி நம்முடைய இஷ்டம் போல வளைத்து சேர்த்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. தொழக்கூடாது, தொழுதா என்ன பாவமா, இப்படி எல்லாம் கேட்கவும் கூடாது. தொழுகை என்பது குறிப்பிடப்பட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களுக்கு அது குறிப்பிடப்பட்ட நேரத்தில் உள்ளது. அந்த நேரத்தில் தான் தொழணும். அல்லாஹ் எதிர்பார்க்கிற நேரம் அந்த நேரத்தில் தான் தொழணும். அப்போ அந்த நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது விஷயமாக சொன்னாங்க. அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம், இப்படி செஞ்சா அல்லாஹ் ரொம்ப விரும்புறான் அந்த அடியான. சரி, திரும்ப கேட்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், சும்மா ஐயன், அல்லாஹ் நீ தூதரே வேறு என்ன என்று கேட்டாங்க. கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, நல்லுபகாரம் செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது இடத்துல பெற்றோர்கள் பணிவிட செய்யணும் சொல்றாங்க. திரும்ப கேட்கிறாங்க, சும்மா ஐயன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தூதரே வேறு என்ன அப்படின்னு கேட்கும்போது மூன்றாவது இடத்துல சொல்றாங்க, அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் புரிவது என்று சொன்னார்கள். பாருங்க, முதல்ல தொழுக அதுக்குரிய நேரத்தில் நிறைவேற்றுறது, ரெண்டாவது பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யறது, மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அதனுடைய நன்மை என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஷஹீத் என்ற பட்டம் கிடைக்குது, அவங்களுடைய ரூஹு சொர்க்கத்துல அது உலாவி வந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து இருக்குது. யாருக்கு? ஷஹீதுக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறவங்களுக்கு. ஜிஹாது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல வந்து களத்துல இறங்கிட்டா திரும்ப வருவோமா வரமாட்டோமா என்பது யாருக்கும் தெரியாது. உயிர் போமா போகாதா, ஒன்னு போனா மரணம் அல்லது வெற்றி, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு களம் தான் ஜிஹாத். இந்த ஜிஹாது எவ்வளவு பெரிய நன்மை, அதை முற்படுத்தி அதை காட்டிலும் பெற்றோர்களுக்கு பணிவிட செய்வது ரெண்டாவது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம், நான் ஜிஹாது செய்யலாமான்னு கேட்கிறாங்க, நான் ஜிஹாது செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறாங்க, ஹையுன் வாலிதுக், உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஃபஃபீஹிமா ஃபஜாஹிர், அவங்க விஷயத்துல போய் ஜிஹாது செய்ப்போ. ஜிஹாது அப்புறம், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறது அப்புறம். பெற்றோர் இருக்கிறாங்கல்ல, ஹயாத்தோட இருக்கிறாங்கல்ல, உயிரோட இருக்கிறாங்கல்ல, அவங்க விஷயத்துல அவங்களுக்கு தேவையான பணிவிடுகளை செய்ய அது பெரிய ஜிஹாத், அதை போய் செய்யு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஜிஹாதை விட ஒரு சிறப்பான ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி சொல்றாங்கன்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க அன்பானவர்களே. இது சாதாரணமாக எடை போடக்கூடாது. கடந்த காலத்துல பெற்றோர்களை நோயினப்படுத்தியிருப்போம், கண்ட கண்ட வார்த்தைகளை கொண்டு திட்டி இருப்போம். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது பெரும்பாவுன்னு சொல்றாங்க. சாதாரண பாவம் கிடையாது, பெரும்பாவம். இன்ன மின் அக்பரில் கபாயிர், மிகப்பெரிய பெரும்பாவங்களில் உள்ளதுதான் ஒரு மனுஷன் தனது பெற்றோரை திட்டுவது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல பெற்றோர்களை லானத்து, சாபமிடுவது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேக்குறாங்க, யார ரசூலுல்லாஹ், எப்படி ஒரு மனுஷன், கைஃப யலானு ரஜுலு வாலிதைஹி,
எப்படி ஒரு மனுஷன் தனது பெற்றோரை பார்த்து சபிப்பான், சாபமிடுவான் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் இன்னொருத்தனுடைய தந்தையை திட்டுவான், அவன் இவனுடைய தந்தையை திட்டுவான், இதுதான் பெற்றோர்களை திட்டுறது, இதுதான் பெற்றோர்களை சாபமிடுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா அடுத்தவருடைய தாயை பற்றி தந்தையை பற்றி ஒரு தவறான வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அவன் என்ன செய்வான், பதிலுக்கு பதிலாக அவன் யூஸ் பண்ணுவான். இப்ப நாமளே நம்முடைய தாயை திட்டுறது போல ஆயிடுச்சு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இது பெரும்பாவங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு பெற்றோர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை கண்கலங்க வைக்க கூடாது, அவர்களுடைய மனங்களை நோகடிக்க கூடாது, அவர்களை நம்மை வெறுக்க வைக்க கூடாது, அவர்களுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும், அவர்களுடைய திருப்தி தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, அவர்கள் நமக்கு துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான், அவர்கள் நமக்கு ஆதரவு தெரிவித்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில தான் ஜெயம் வெற்றி இருக்கிறது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய பெற்றோர்களை பாவிக்கிறோமா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தாய தந்தையை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம், தாயோட கொஞ்ச நேரம் நம்ம ஊர்ல இருந்தாலும் சரி அவங்களோட இருக்கும் கொஞ்சம் மனம் விட்டு பேசி இருக்கிறோமா, கொஞ்சம் அவங்களுடைய மடியில படுத்து சாஞ்சி, நம்ம பெற்றெடுத்த தாய் அவங்க மடியில சாஞ்சி கொஞ்சம் நேரம் படுத்திருந்திருக்கிறோமா, அவங்களுக்கு நோய் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது தலையை சடவி ஆறுதல் தெரிவித்திருக்கிறோமா, அவர்களுடைய நெற்றியில முத்தமிட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பாக்குறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை பாக்குறாங்க, நல்ல வாட்ச் பண்றாங்க. நாம நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து அவர்களை சரியான முறையில அவர்களை வாழ வைத்தாங்க, நாளைக்கு நமக்கும் அந்த கண்ணியம் கிடைக்கும். அதுல நம்ம தவற விட்டுறக்கூடாது. இதுல ஆணும் சரி பெண்ணும் சரி அம்மாவும் சரி பாப்பாவும் சரி அவங்க அவங்களுடைய அம்மா பாப்பா ஒழுங்கா நடத்தலன்னு சொன்னா பிள்ளைகள் நாளைக்கு இப்படித்தான் செய்யும். இன்னைக்கு ஸ்கூல்ல சாதாரணமா வீட்டுல ஒரு பிள்ளை வந்து என்ன செய்யுது, ஒரு படத்தை டிராயிங் பண்ணுது, பண்ணும்போது எந்த அளவுக்குன்னு சொன்னா இன்னைக்கு வீடு கட்டுறதா இருந்தா பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமை ஒதுக்கி விட்டுறோம், அதுலயே கிடக்கட்டும், அதுலயே வாழட்டும், அதுலயே சாவட்டும், இப்படிங்கிற மாதிரி நம்முடைய எண்ணம். அவங்களை திறந்து வைக்கிறதே இல்லை, அவங்க நம்மோட ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கே இல்லை. தாய் தந்தைக்காக வேண்டி ஆக இருக்கிற அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல உட்கார வச்சிடறது. இது அந்த பிள்ளை என்ன செய்யுது, வரையுது, வீட்டை வரையுது, எதிர்காலத்துல அவளுடைய வீடு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு வரைபடம் வீடு அழகா வரைஞ்சு காட்டுது. யாரு காட்டுது, அந்த பிள்ளையினுடைய வாப்பாக்கு காட்டுது. வாப்பா கேக்குது, மாஷால்லா எல்லாம் சூப்பரா இருக்குது வீடு, இது என்ன, இது ஒரு சின்ன குட்டி ரூமா இருக்குதே என்னன்னு கேட்டு. அதுதான் உங்களுக்கும் தாய்க்கும் அப்படின்னு சொல்றோம். தாய்க்கு மேல அதிர்ச்சி ஆகும், என்ன ஏன் இப்படி, அது மாதிரிதானே உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப அது வாட்ச் பண்ணுது, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் அதை பாக்குறாங்க, நோட் பண்றாங்க, தெளிவா பாக்குறாங்க. நாம என்ன செய்யறோமோ அதுதான், நாம என்ன அறுவடை செய்கிறோமோ அதுதான் வினையாக வந்து முடியும். இதை நம்ம கவனத்துல கொள்ளணும். ஆனா அதே மாதிரி இங்க உள்ள நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல உள்ளே வைக்கிறது இல்ல, வெளியே ஒரு ரூமை கட்டி கொடுத்துறாங்க. அப்படி ஒரு படம், ஒரு சின்னதா புரியுவதற்காக அப்படி ஒரு படங்கள்லாம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி வீட்டுக்கு வெளியே ரூமு, சின்ன ரூமு பெற்றோருக்கு, தாய்க்கு தந்தைக்கு வீட்டு உள்ளேயே வைக்கிறது இல்ல, வெளியே வச்சிடறது. அதே மாதிரி இங்க உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுது, ஒரு வீட்டை கட்டும் போது வெளியே ஒரு ரூமை கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான கொடுக்குது. ஏன், நீங்களும் அப்படிதானே வெளியே வச்சிருக்கிறீங்க உங்களுடைய வாப்பாவை அப்படின்னு கேக்குது. அப்பதான் அவருக்கு புரியுது, இப்படி நம்ம வந்து நம்முடைய வாப்பாவை வெளியே தூக்கி வச்சிருக்கிறோமே. அப்ப அன்பானவர்களை என்னன்னு கேட்டா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பற்றி உள்ள அந்த அந்தஸ்துகளையும் மரியாதைகளையும் சரியான முறையில போதிக்கல, நாம அப்படி நடக்கல, இதுதான் யதார்த்தம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜிஹாதை காட்டிலும் முற்படுத்துகிறது, பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யணும். அப்போ நாம தாயோட தந்தையோட கொஞ்சம் மனதை விட்டு அதை அப்படியே வெளிப்படையாக நாம விரும்பி பேசி இருக்கிறோமா, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோமா, அவங்ககிட்ட பேச விரும்புறதே இல்லைங்க, பெரும்பாலும் விரும்புறது இல்லை. போன்ல பேசுனாலும் சரி சரி எனக்கு வேலை இருக்கு, ஒண்ணுமே வேலை இருக்காது, அவட்ட பேசுறதுல எரிச்சல், பேசுற என்ன புண்ணியம் இருக்குது, மனைவியா இருந்தா நாலு விஷயங்களை பேசலாம், பிள்ளைகளை பத்தி கேட்கலாம், அல்லது வேற வார்த்தைகளை கொண்டு பேசிக்கிட்டே இருக்கலாம், தாயிட்ட தந்தைட்டு எவ்வளவு நேரம் விஷயத்தை கேட்கறது இருக்கிறீங்கல்ல ஹயாத்தோடு ரைட் ஓகே இன்ஷால்ல பின்னாடி பேசுறேன் முடிஞ்சு போச்சு எனக்கு வேலை இருக்கு ஒரு வேலையும் கிடையாது. இப்படி நம்ம இருக்கிறோமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல தாயிட்ட நீங்க எப்படி பேசணும் எரிச்சல் படக்கூடாது கோபப்படக்கூடாது சீண்டு வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்றான். அன்பானவர்களை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அவர்களை விரட்டிடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விரட்டி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? மனைவிய தன் வீட்டுல வச்சுக்கிட்டு தாய வந்து வெளியே வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. எத்தனையோ வீட்டுல நடந்திருக்குது, எத்தனையோ இடங்கள் இப்படி நடந்திருக்குது. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்முடைய நாட்டில் எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை முதியோர் ஏங்க முதியோர் இல்லங்கள், எதற்காக அந்த முதியோர் இல்லங்கள், யாரெல்லாம் பெற்றோர்களை கைவிட்டு விட்டார்களோ பிள்ளைகள் அவர்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த இடம் தான் முதியோர் இல்லம். கொஞ்சம் அங்க போய் பாருங்க முதியோர் இல்லத்தில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ஊர்கள் போனா சுபஹானல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைய பிள்ளைகள் மார்க்க அறிவு இல்லாமல் தீன் பற்றி இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி விளங்காமல் குர்ஆனையும் சுன்னாவையும் அறியாமல் ஒண்ணுமே அறியாமல் இப்படி தாயின் தந்தையும் விரட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்பா தாய் உனக்கு எவ்வளவு உனக்கு வந்து உன்னை பெற்றெடுத்ததே பெரிய விஷயம், நீ உலகத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தா உன்னுடைய பேரே தெரியாது, அல்லாஹ் உன்னுடைய தாய் மூலமாகத்தானே உனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்தான். இந்த தாய் பெற்றெடுக்கலன்னு சொன்னா நீ வந்திருப்பியா? அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த, நீ வந்து இப்போ அவங்களுக்கு வயது அடைஞ்ச உடனே சிறுநீர் கழிச்ச உடனே சீண்டு பாக்குறது வெறுக்கிறது பேசுறது விரட்டி விடுறதுன்னு செய்றிய. நீ குழந்தையாக இருக்கும் போது, நீ குழந்தையாக இருக்கும் போது உனக்கு உன்னுடைய தாய் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கொஞ்சம் கூட வெறுக்காமல் நாம் இருக்கின்ற சிறுநீர் கழிக்கின்ற சிறுநீரையும் மலத்தையும் அதை சுத்தம் செய்தார்களே, அதை சந்தோஷமாக ஏற்று எனது பிள்ளை எனது சொந்தம் எனது ரத்தம் என்று அந்த தாய் துடித்து இப்படி நமக்காக வேண்டி கழித்தார்களே, அதே நிலையில் அவர்கள் மாறி குழந்தையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம வெறுக்கிறோம். அது நம்மள முடியாது விளக்காரி வச்சுக்கிறோம், அதெல்லாம் இன்னொரு பார்ப்போம், நாமே பணிவிட செய்யணும் காசு கொடுப்போம் வேலை நடக்கும் இப்படி சொல்றோம். ஒரு நாளாவது நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான் அவங்கள விரட்டிடாதீங்கப்பா, அவங்கள பார்த்து சீண்டு கூட சொல்லாதீங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப என்ன சொல்லணுமா? வக்குல் லஹுமா கவுலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை பேசுங்க, கண்ணியமான அழகான வார்த்தையை கொண்டு அவங்கள்ட்ட பேசுங்க, அழகா பேசுங்க. அவங்கள கோபப்படுத்தாங்க, அவங்க தப்பே பண்ணட்டும், அவங்க சரியாக நடக்கலைன்னாலும் பரவாயில்லை, அவங்கள நீங்க சரிப்படுத்துங்க, மெதுவா பேசுங்க. இல்லம்மா இது இப்படிதாமா, நீங்க விளங்குனது தப்புமா, இப்படி இருக்க கூடாதுமா, மார்க்கம் இப்படி சொல்லலாமா அப்படின்னு அழகான முறையில கண்ணியமான முறையில பேசுங்க. இது அல்லாஹ் சொல்றான், இது சாதாரணமா இல்ல. ரப்புக்கு அல்லாஹ் ஆர்டர் போட்டான், அல்லாஹ் இதை தீர்ப்பாக நமக்கு வழங்கி இருக்கிறான், நம்முடைய ரப்பு தீர்ப்பு கொடுத்திருக்கிறான். அப்போ அவங்களுக்கு கண்ணியமான முறையில பேசணும், கண்ணியமான முறையில பேசணும். மட்டுமல்ல உங்களுடைய ரெக்கையை தாழ்த்துங்கள், உயர்த்தாதீங்க, உங்களுடைய சப்தத்தை குறையுங்கள், அவர்களை சப்தத்தை காட்டில நீங்க கூட்டாதீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அவங்க உம்மா கூப்பிடுறாங்க, அபூ ஹுரைரான்னு கூப்பிடுறாங்க, சொல்றாங்க லப்பைக் உம்மா அப்படின்னு சொல்றாங்க, சப்தத்தை உயர்த்தி சொல்றாங்க. உயர்த்தின பிறகு அவங்க உணர்றாங்க, நாங்க தப்பு செஞ்சிட்டோமே, பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, அவங்க சப்தத்தை காட்டிலும் நம்முடைய சப்தத்தை உயர்த்திட்டோமே அப்படின்றதுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. சந்தையில போய் இரண்டு அடிமைகளை இதற்காக வேண்டி விடுதலை செய்யறாங்க, குறிப்புகளை பார்க்கிறோம் சுபஹானல்லாஹ். அப்போ பெற்றோர்களுடைய சப்தத்தை காட்டிலும் தனது சப்தம் உயர்த்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் குகைவாசி சம்பவம், அது ஒரு பெரிய வரலாறு. அதுல ஒருவருடைய வரலாறு என்ன, பெற்றோர்களுக்காக குடிபானம் பால் கொண்டு வந்து அவங்க வரும்போது தூங்கிட்டாங்க, ஆனாலும் மனசு ஒரு கஷ்டமா இருக்குது, இப்படி நின்றுட்டோமே, அதை கடைசி வரைக்கும் அங்கேயே நின்று அந்த இரவை கழிச்சுட்டு கொடுக்கறாங்க. யாழ்லா இதை நான் உனக்காக நான் என்னுடைய தாய்க்கு இந்த பணிவிடை செய்வதாக இருந்தா அகற்றிவிடு. சுபஹானல்லாஹ், இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது, பெற்றோர்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குது. இதை நம்ம சிந்திக்கணும் அன்பானவர்களே. இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்கள் வந்து அவங்க பெரும்பெரும் பாவங்களை செஞ்சாலும் சரிங்க, அவங்க பெரும்பெரும் பாவங்களை செஞ்சாலும் சரி, ஆக பெரும் பாவம் எது, ஷிர்க் இல்லையா?
இந்த ஷிர்கையே அவங்க செஞ்ச ஒரு பேச்சுக்கு முஷிரிக்காக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நல்ல முறையில நடக்கணும் அப்படின்றத மார்க்கம் சொல்லுவோம். சுபஹானல்லாஹ். உங்களிடத்தில பெற்றோர்கள் உங்களுக்கு இல்மு இல்லாத விஷயத்தில என்னை கொண்டு இணை கற்பிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் அதுல நீங்க கட்டுப்பட்டுறாதீங்க, ஷிர்க் வச்சிடாதீங்க. உங்க பெற்றோர்கள் ஷிர்க் வைக்க சொல்றாங்களா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க சொல்றாங்களா, அதுக்கு மட்டும் நீங்க கட்டுப்படாதீங்க, அதுல நீங்க உடன்பற்றாதீங்க. ஆனால் ஒரு சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, ஆனா உலக விஷயத்துல துன்யா விஷயத்துல அவங்ககிட்ட நல்ல முறையில நடந்துக்கங்க, அதுல பிரிஞ்சிடாதீங்க. அப்போ எந்த அளவுக்கு சொன்னா ஷிர்க் என்றால் ஆக பெரும்பாவம் அந்த பாவத்தையே பெற்றோர்கள் செய்தாலும் சரி, முஷிரிக்காகவே இருந்தாலும் சரி, காஃபிராகவே இருந்தாலும் சரி, உலகத்துல அவங்களோட ஒட்டி வாழணும் அப்படின்னு நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் ஆர்டர் போடுறான். இது யாருடைய சம்பவத்துல இறக்கப்பட்ட வசனம், சாதுபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு. சாதுபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு யாரு, அவங்க துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனே கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி தான் சாதுபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய தாயார் வயதுல ரொம்ப மூத்தவங்க, ரொம்ப மூதாட்டி. அவங்க சொல்றாங்க, மகனே நீ நேற்று வந்த முஹம்மதுடைய கொள்கையை ஏற்றிருக்கிறாயா, நீ இல்லை இல்லை, பழைய மார்க்கம் பழைய மார்க்கம், அதற்கு நீ திரும்பிவிடு, இல்லை என்றால் நீ திரும்பும் வரை நான் உண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், பட்டினியோடு இருப்பேன் என்று சொன்னார்கள். சொன்னதில் அவர்கள் உண்மைப்படுத்தி காட்டினார்கள். தாய் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதே இது மற்ற நிலையா இருந்தா விட்டு கொடுத்துடலாம், அவங்க எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொள்கைக்காக வேண்டி அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி இருந்து நமக்கு ஒன்ன ஏவனா முடியாது, கட்டுப்பட முடியாது, சொன்ன கேட்க முடியாது, இதுல நம்ம சொல்லணும்ன்றது இஸ்லாம் சொல்லுது. அதே சமயத்துல நாம உலக விஷயத்துல அவங்க ஒன்னா இருக்கு, என்ன செஞ்சாலும் சரி நான் ஒன்னா இருப்பேன், ஒன்னா சாப்பிடுவேன், ஒன்னா உட்காருவேன். ஏன், நீ என் தாய்மா, நீ என்ன பெற்றெடுத்த நான் விட்டுட்டு போக மாட்டேன், கைவிட மாட்டேன், நீ என்ன 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 சொன்னாலும் சரி, என்ன வெறுத்தாலும் சரி, நீ எனது தாய், இப்படின்னு இருக்கணும்ன்ற மார்க்கம் சொல்லுது. அப்ப சாதிபு நபி உட்காசுறதையில் அவனுடைய தாய் இப்படி நடந்தாங்க, அந்த கடைசியில உண்மைப்படுத்தி காட்டினாங்க. சாதுபு நபி உக்காசல்லானும் கொஞ்சம் கூட அவங்க வந்து ஒண்ணுமே மனம் சுளிக்காம அப்படியே இருந்தாங்க. கடைசியில அவங்க மாறுற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சூழலை ஏற்படுத்தினான். எப்படி சாதுபு நபி உக்காசல்லானும் சொல்றாங்க, தாயே நீங்க எனக்காக என்னுடைய கொள்கையை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்து இப்படியே பட்டினியா இருந்து ஒண்ணுமே குடிக்காம இருந்து உங்களுக்கு ஒருவேளை அல்லாஹ் உயிரை எடுத்து திரும்ப உயிரை கொடுத்து திரும்ப உயிரெடுத்து உயிரை கொடுத்து இப்படியே ஒரு 100 தடவை நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து அந்த கொள்கையிலிருந்து நான் ஒரு காலமும் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார்கள் சாதுபு நபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அப்பதான் அந்த தாய்க்கு தெரியுது, இப்படி ஒரு மார்க்கத்து இவ்வளவு ஒரு உறுதியா இருக்கிறான்னு உங்களுக்கு சிந்திக்க வைக்கிறது. பின்னால் அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ தாயை வந்து மதிக்கணும், அதே சமயத்தில் கொள்கையை விடணும் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னார், அதுல கட்டுப்படக்கூடாது. ஆனால் வஸாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, துன்யா விஷயத்துல அவங்களோட உடன்பட்டு இருக்கணும், ஒன்றிணைந்து வாழணும், இதைத்தான் நம்முடைய மார்க்கம். அப்போ தாய் முஷ்ரிகா இருந்தாலும் சரி, தாய் காஃபிரா இருந்தாலும் சரி, அவங்களோட சேர்ந்தோம், இது நம்ம பிரியக்கூடாது. முஷ்ரிக் அன்பானவர்களே, நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், குர்ஆனில் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கூறும்போது, வபர்ரம் பி வாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அசியா. யஹ்யா தனது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராகத்தான் இருந்தார்கள், அவர் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவராகவோ பிறரை அடக்கி ஆளக்கூடியவராகவோ அவர் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எனது தாய்க்கு நான் பணிவிடு செய்யக்கூடியவராகத்தான் அல்லாஹ் என்னை ஆக்கினான், உயிரோடு இருக்கும் வரை அல்லாஹ் எனது தாய்க்கு நான் பணிவிடு செய்யக்கூடியவராகத்தான் ஆக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி பேசுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். நமக்கு எல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் யார், அவர் ஒரு சிலை வணங்கி, சிலையை மட்டும் வணங்குறதில்ல அவர் தான் தயாரும் பண்றாரு, அவர் தான் சிலையை செய்யறாரு, சிலையை செதுக்கிறாரு, சிலையை விற்கவும் செய்யறாரு, சிலையை தான் வீட்டிலேயே வைக்கிறாரு, அவர் தான் அதுக்கு தலைவராகவும் இருக்கிறாரு. இப்படி ஒட்டு மொத்தமா சிலை கொள்கைக்கு சொந்தக்காரர் ஆசர். அவங்கள்ட்ட எப்படி நடந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்தாங்க, யா காஃபிர், யா முஷ்ரிக், முஷ்ரிக்கே காஃபிரே அப்படின்னு பெற்றோரை பார்த்து அழைச்சாங்களா, தந்தையை பார்த்து கூப்பிட்டாங்களா? இல்ல. குர்ஆன் பேசுது, யா அபச்சி யா அபச்சி என் அருமை தந்தையே, யா அபத்தி அந்த வார்த்தையே அழகான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. யா அபத்தி எனது அருமை தந்தையே, நீங்க ஏன் இப்படி ஷைத்தான வழங்குறீங்க? நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யா அபத்தி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான், என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, உங்களுக்கு மிகப்பெரிய அசாபு வேதனை வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்றாங்க. அப்போ சொல்லும் போதெல்லாம் வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் யாபத்தி யாபத்தி என் அருமை தந்தை என் அருமை தந்தையே என்றுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆசர் என்ன செய்யறா, ஒரு கட்டத்துல கோபப்பட்டு நீ என் பக்கத்தில் இருக்க கூடாதுன்னு சொல்றான். நீ என்னை பார்க்கவே கூடாது, நான் உன்னை பார்க்க கூடாது, தூரமா ஒதுங்கி போயிரு, என்னை விட்டு ஓ போயிரு, ஒதுங்கி போயிரு, தூரமா போயிரு, அடிதான் உளுன்னு சொல்றான். அப்ப கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லல, கால சலாமுன் அலைக், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக அப்படின்னு சொல்லித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அப்ப நபிமார்களுடைய வரலாற்று குறிப்புகளும் கூட அவர்கள் தனது பெற்றோர்கள் காஃபிராக இருந்தாலும் அழகான முறையில தான் பேசியிருக்கிறாங்க, அவர்களுக்கு அழகான முறையில பணிவிடைகளை செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தான் நம்முடைய மார்க்கம் போதிக்குது. ஆக அன்பிற்குரியவர்களே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை மதிக்கணுங்க, தாயை மதிக்கணும், அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படணும், அவர்களுடைய பேச்சு மீறி நாம பேசக்கூடாது, சப்தத்தை உயர்த்தக்கூடாது, இது மார்க்கம் சொல்லுது. அவங்களுக்கு மனசு நோகடிக்க கூடாது, எத்தனையோ பேர் நோகடிச்சிருக்கிறோம், அவங்களுடைய பதுவாக்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பெற்றோரை பிரிஞ்சு வெறுத்து அவர்களுடைய பதுவாக்களை சம்பாதிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையை என்ன செய்யறோம், பாக்குறோம். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அன்பானவர்களே. அப்போ பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும். இது நம்ம அதான் சொல்றான், வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்களுக்கு கண்ணியமான வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தையை பேசுங்க, ஆறுதலான வார்த்தையை பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு அவங்களுக்காக துவா செய்ய சொல்றான். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என் இறைவா என்னை பெற்றெடுத்து என்னை வளர்த்தார்களே அந்த பெற்றோர்களுக்கு நீ அருள் செய்வாயாக, அல்லாஹ் நான் சிறிய வயதிலே இருக்கும் போது என்னை வளர்த்து எடுத்தார்களே, பாதுகாத்தார்களே, அத்தகைய எனது பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ். அப்படி நாம ஒவ்வொருவரும் துஆ செய்யறோம், பெற்றோர்களுக்கு துஆ செய்யறோமா, பெற்றோர்களுக்காண்டி கேட்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அன்பானவர்களே. பெற்றோர்களுடைய திருப்தி அடைவதற்குரிய வழிமுறைகளை பார்க்கணும். பிரச்சனைகளை சம்பாதிக்க கூடாது, அவர்களுடைய பதுவாக்களுக்கு ஆளாக கூடாது, அது சும்மா விடாது. நம்முடைய வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தான் இருக்கும். அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணிவிடைகளை நமது கைகளால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வதற்கு முயற்சி செய்யணும். அவங்களோட கொஞ்சம் மகிழ்ந்து இருக்கணும். அவர்களுடைய நம்முடைய மடியில அவர்களை படுக்க வைத்து இப்படி ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். நாம அவங்க மடியில படுக்கணும். அவர்கள்ட்ட நாம போய் சொல்லணும், ஒரு வாய் எனக்கு சோறு கவலம் ஒரு கவலம் ஊட்டுங்களேன், நீங்க ஊட்டி நான் சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு, குழந்தையில சாப்பிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்ப ஆசையா இருக்கு என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பாசம், எவ்வளவு பெரிய நேசம். இந்த ஒரு நிகழ்வு இப்படி ஒண்ணு நடக்குமா? கொஞ்சம் சிந்திக்கணும். இதெல்லாம் அவர்களுக்கு இன்னும் சந்தோஷம், மென்மேலும் சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய, என் பிள்ளை என் மேல பாசமா இருக்கிறான், என் பிள்ளை என்னோட அன்போடு இருக்கிறான், யாழ்லா அவங்கள்ட்ட துவா பெறணும், யாழ்லா எனது பிள்ளைகளை நீ நல்ல ஒரு நிலையில வைப்பாயாக, அவனுடைய துவா பெற, யாழ்லா என் பிள்ளைகளுக்கு நல்ல விதமான பறக்க செய்வாயா, யாழ்லா என் பிள்ளை அவன் மனைவி பிள்ளையோட நல்ல முறையில சுவிச்சமாக வாழவும், அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கு. நான் மரணத்தை நோக்கி இருக்கிறேன், ஆனா அவங்க நல்லா இருக்கணும், என் சொத்து பத்து எல்லாம் என் பிள்ளைக்கு தான், சுபஹானல்லா. இப்படிப்பட்ட ஒரு துவாவை நாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும், இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவங்கள நோகடிக்கவே கூடாது. நாம தெரியாம பேசுறோம், சில நேரங்கள்ல சூழ்நிலை கைதியாக கோபத்துல பேசுறோம், அவங்களை நாம முந்தி கொண்டு மன்னிப்பு கேட்கணும். தாயினுடைய கோபம் அல்லாஹ்வுடைய கோபம், தாயினுடைய அந்த திருப்தி தான் நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் நுழைவிக்கும். இப்படித்தான் நம்முடைய மார்க்கம் என்ன செய்து வழிகாட்டுது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை வந்து நல்ல முறையில வாட்ச் பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நாம எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி நாம நம்முடைய தாய் தந்தைகிட்ட நடந்து கொள்றோம், அந்த முறைகளை தெளிவா நம்மளை விட அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நாம அவங்களுக்கு ஊட்டணும். நாம நம்முடைய தந்தை விஷயத்துல, நம்முடைய தாய் விஷயத்துல அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இந்த நிலையை நாம கொண்டு வந்தாதான் அவங்க நம்மளை மதிப்பாங்க. நாம அந்த நிலையில மாறும்போது நம்மளை அவங்க வரவேற்பாங்க, நம்மளை அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க, பாதுகாப்பாங்க, நமக்காக வேண்டி பணிவிடைகளை செய்வாங்க. இல்லேன்னு சொன்னா பிரச்சனை தான். இன்னைக்கு அதுதான் நாட்டுல ஊர்ல முதியோர் இல்லம் அப்படின்றத பாக்குறோம். பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய, எப்படிதான் மனசு வருது தெரியல. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நல்ல சொத்துகளுக்கு அதிபதியாக தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எப்பண்டா மௌத்தா மாட்டாங்க. சுபஹானல்லாஹ், இது யதார்த்தத்துக்கு பேச்சுக்காக வேண்டி சொல்லல, யதார்த்தத்தை தான் சொல்றேன். இது எப்ப வருதுன்னு சொன்னா அவங்க மௌத்தானதுக்கு பின்னாடிதான் அந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, காக்கா தம்பிகளுக்கு மத்தியில, அக்கா தங்கச்சிக்கு மத்தியில பல பிரச்சனை, சொத்து பிரச்சனை. மௌத்து அந்த மௌத்தினுடைய மையத்தங்க வச்சிருக்குது, அடுத்த நாள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை. எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு இவ்வளவு, ஏதோ எதிர்பார்த்து இருந்தது போல உள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு இப்படியும் பார்க்கிறோம், சீக்கிரமா போக மாட்டாங்களா, போனா நமக்கு அந்த சொத்து கிடைக்குமே, அவங்களுடைய வீடு நமக்கு கிடைக்குமே, இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. கொஞ்சம் சிந்திக்கணும் அன்பானவர்களே. தாய் வாழணும்ன்றதுதான் நம்ம ஆசைப்படணும், அவங்க நீண்ட காலம் நம்மோட இருக்கணும்ன்றதுதான் நம்ம ஆசைப்படணும். இதுதானே ஒரு மூமின் செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். அப்ப இதை தவிர்த்து எப்ப மூத்தா போக மாட்டாங்க, எப்ப போக மாட்டாங்க இப்படி நினைக்கிறது என்பது இது ஒரு சரியான ஒரு பண்பா? இது எப்படி மனம் இடம் கொடுக்குது? எனவே இந்த நிலையில மாற்றி இருக்கணும். ஏனென்று சொன்னால் இது வந்து உயர்ந்த செயல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல், அல்லாஹ் நம்ம நேசிக்கக்கூடிய செயல், பிர்ருல் வாலிதைன். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும், பெற்றோர்களிடத்துல நல்லுபகாரம் செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல மடக்கி 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 தன்னை வணங்கணும்னு சொல்றான். அடுத்தது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யணும் சொல்றான். இன்னொரு இடத்துல அனிஷ்குருலி ஒலி வாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்கள், அடுத்தது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள்னு சொல்றான். சுபஹானல்லாஹ், கொஞ்சம் செஞ்சு பாருங்க. எனக்கு நன்றி செலுத்துங்கப்பா, அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு எப்படி நன்றி செலுத்துறீங்களோ அது மாதிரி நீங்க உங்களை வந்து வளர்த்தாங்களே, பெற்றெடுத்தாங்களே, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துறோமா? எனவே அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்கள் நமக்கு இப்போது நம்மோடு ஹயாத்தோடு இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்கி இருக்கிறான். இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு வாய்ப்பு என்பதை நம்ம புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு அவங்களோட நல்ல விதமாக நடக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நல்ல இணக்கமாக நடக்க முடியுமோ அதை நம்ம நடப்பதற்கு கடுமையான முயற்சி மேற்கொள்ளணும். பெற்றோர்கள் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு, எல்லாம் நிறைய நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்டு, பெற்றோர்களுக்காக அவர்களுடைய பெயர்ல நல்ல காரியங்களை செய்யறது, அவங்களுக்காக இரண்டு கரங்களை ஏந்தி துஆ செய்யறது இருக்கு பாருங்க, இது அவங்கள போய் சேரும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஜாரியா அது என்று தொடர்ந்து வரக்கூடிய நன்மை என்ற அந்த லிஸ்ட்ல இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எனவே நம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இல்லை என்றால் அவர்களுக்காக இரம் இரு கரம் ஏந்தி அவங்களுக்காக வேண்டி, அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நம்ம துவா செய்வோம். இப்படி நம்முடைய பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.